புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 20 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 7 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் 1916-18 தன்னாட்சி இயக்கம் வரையும் பார்த்துருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா லக்னோ ஒப்பந்தம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம், லக்னோ ஒப்பந்தம். இப்போ லக்னோ ஒப்பந்தம், அப்போ முதல் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு இப்போ 1914-1918. அப்போ இம்பீரியர் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் முதல் உலகப் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்களை வலியுறுத்த வைசிராய்க்கு கடிதம் எழுதிய ஆண்டே அக்டோபர் 1916. அதாவது என்ன, முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன சீர்திருத்தம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வைசிராய்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. யார் கடிதம் எழுதுறது? இம்பீரியல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள். யார் கடிதம் எழுதுகிறாங்க? வைசிராய்க்கு, அதாவது இந்திய அரச பிரதிநிதிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. எப்போ கடிதம் எழுதுகிறாங்கன்னா அக்டோபர் 1916. அந்த கடிதத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கல. இதற்கு பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. அப்போ கடிதம் எழுதிட்டாங்க, அதை படித்து பார்த்துட்டு எதுவுமே வைசிராய் ஒன்றுமே சொல்லலை. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் ரெண்டு பேரும் சந்தித்து கடிதத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்ம கடிதம் கொடுத்தோம், இன்னும் ஒன்றும் அதுக்கு பதில் கொடுக்கலை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எந்த மாநாட்டில் பேசுகிறாங்க, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும். 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. அப்போ வைசிராய்க்கு கடிதம் எப்போ எழுதுறாங்க? அக்டோபர் 1916 எழுதுறாங்க. நவம்பர் 1916 கல்கத்தாவில் மாநாடு கூட்டம் நடக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கு சேர்ந்து நம்ம கடிதம் எழுதி அனுப்பணும். அதுக்கு வைசிராய் எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை குறித்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சதை என்ன பண்ணுறாங்க, அடுத்த மாநாடு எங்கே நடக்குது? லக்னோவில் நடக்குது, டிசம்பர். அது என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் வருட மாநாடு. அப்போ 1916 வருட மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடத்திய இடம் லக்னோ. இப்போ அக்டோபர் 1916 கடிதம் எழுதுகிறாங்க, நவம்பர் 1916 கல்கத்தாவில் கூட்டம் கூடி அந்த கடிதத்தை பற்றி ரிப்ளே பேசுகிறாங்க. ரிப்ளை இன்னும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு பேசிக்கிறாங்க. அடுத்தது 1916 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் INC மாநாடு, அதான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடத்தப்பட்ட இடம் லக்னோ. அப்போ 1916 டிசம்பர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் லக்னோவில் நடக்குது. அந்த லக்னோ மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏசி மஜும்தார். இப்போ லக்னோ மாநாட்டிற்கு தலைமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஏசி மஜும்தார். இப்போ ஏசி மஜும்தாரோட விரிவாக்கம் அம்பிகா சரண் மஜும்தார். அப்போ அந்த லக்னோ மாநாட்டுக்கு யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம்? ஏசி மஜும்தார். அவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தீவிரவாதிகளை வரவேற்கிறார். தீவிரவாதிகளை வரவேற்ற காங்கிரஸ் தலைவர் யார்? ஏசி மஜும்தார். ஏன்னா சூரத் பிளவிலே என்ன பண்ணுவாங்க, தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சிடுவாங்க. சூரத்தில் பிரிகிறவங்க திரும்பி எப்போ வந்து இணையிறாங்கன்னா லக்னோ மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இணையிறாங்க, சரிங்களா? இப்போ தீவிரவாதிகளை வரவேற்ற காங்கிரஸ் தலைவர் ஏசி மஜும்தார். அவர் கூட்டு சொல்கிறாங்க, 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் என்று கூறியவர் ஏசி மஜும்தார். அதாவது என்ன, அதாவது சூரத் பிளவில் பிரிகிற தீவிரவாதிகள் திரும்பி எப்போ வந்து இணையிறாங்க, லக்னோ ஒப்பந்தத்தில் தான் 1916 இணையிறாங்க. அதுதான் 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு, 10 அப்போ தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் பிரிஞ்சு 10 ஆண்டு ஆகுது. ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லது. ஒற்றுமை பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்று உணர்ந்து மிதவாதிகள் கடைசியில் தீவிரவாதிகளை என்ன பண்ணிட்டாங்க, சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னவர் யாரே, எஸ்சி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார். அப்பல லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தத்துக்கு வேறு பெயர் என்னென்னா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். இப்போ லக்னோ ஒப்பந்தத்தின் வேறு பெயர், லக்னோ ஒப்பந்தம்னா ஒன்றும் இல்லை, லக்னோ மாநாடு, லக்னோவில் மாநாடு நடக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. 1916 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் லக்னோ. அந்த லக்னோ மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போடுறாங்க, அதான் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். அப்போ லக்னோ ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் யார்னா அனிபெசன்ட் அம்மையார். அனிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் தான் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றியவர். அப்போ லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு இப்போ 1916 டிசம்பர், லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1916 டிசம்பர். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி யாரு, லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி முகமது அலி ஜின்னா. இப்போ லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி முகமது அலி ஜின்னா. அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று முகமது அலி ஜின்னாவை அழைத்தவர் சரோஜினி அம்மையார். இப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர், இப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று முகமது அலி ஜின்னாவை அழைத்தவர் சரோஜினி அம்மையார். இப்போ லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள், நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டில் இருந்த மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அப்போ நிர்வாகமும் நிதி ரெண்டு பணியிலுமே மத்தி கவர்மெண்ட்டு கீழே தான் மாநிலங்கள் சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவைகளின் உறுப்பினர்கள் மத்திய மற்றும் மாகாண சட்ட மேலவை உறுப்பினரில் 1/4 நபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எத்தனை, 1/4 நபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் 1/5 நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அப்போ சட்ட மேலவையில் உறுப்பினர்கள் எத்தனை நபர் தேர்ந்தெடுக்கிறாங்க, 1/4 தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே நியமனம் பண்ணுறது 1/5 நியமனம் செய்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன, மாகாணம் மற்றும் மத்திய சட்ட பேரவையில் 5/4 உறுப்பினர் வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ மாகாணம் மற்றும் மத்திய சட்ட பேரவையில் 5/4 உறுப்பினர், 5/4 உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க, வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்போ மத்திய நிர்வாக சபை உட்பட்ட மத்திய நிர்வாக சபை உறுப்பினரில் 2/1 நபர் அந்தந்த சபையின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்க வேண்டும். இப்போ மத்திய நிர்வாக சபையில் இந்தியர்களாக எத்தனை பங்கு இருக்கும்னு சொல்கிறாங்க, 2/1 நபர் இந்தியர்களாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கண்டிஷன் என்ன, மாகாண சபை தேர்தலில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. அப்போ மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்ட சட்டம் எந்த சட்டம், லக்னோ ஒப்பந்தம். அதே முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்ட சட்டம் எந்த சட்டம்னா மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது அது வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதே முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்ட சட்டம் எந்த சட்டம்னா லக்னோ ஒப்பந்தம். இப்போ மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்க காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. இப்போ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது, ஆனால் ரெண்டு இடத்த தவிர மீது எல்லா மாநிலத்திலையும் ஒத்துக்குது. அந்த ரெண்டு இடமும் என்ன, ஒன்று பஞ்சாப் இன்னொன்று வங்காளம். பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர அனைத்து மாகாணங்களிலும் முஸ்லீம்களுக்கு சாதகமாக முன்னுரிமைகளை வழங்கவும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. ஆனால் பஞ்சாப்பும் வங்காளமும் இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினர் இடங்கள். அப்போ இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கான சில இடங்கள் என்ன, பஞ்சாப் மற்றும் வங்காளம். அந்த ரெண்டு இடத்த தவிர மீதி இடத்துக்கு முன்னுரிமை முஸ்லீம்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன, தங்களது சபை நிறைவேற்றிய தீர்மானத்திற்கேற்ப மாகாணம் மற்றும் மத்திய அரசு நடக்க கடமைப்பட்டுள்ளன. அடுத்தது கவர்னர் ஜெனரல் மற்றும் ஆளுநர், கவர்னர் சரிம்மா கவர்னர் ஜெனரல் ஆளுநர் ரெண்டுமே ஒன்று தான். ஆளுநர் சபைகளின் தடுப்பான அதிகாரம் பெறும் பட்சத்தில் மத்தியில் குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் யார், ஆளுநர். அப்போ தடுப்பான அதிகாரம், ஏதோ ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யணும்னா தடுப்பான அதிகாரம் பெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் ஒரு ஆண்டுக்குள் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும். அப்போ என்ன, ஒரு ஒரு பட்சத்தை தாக்கல் செய்கிறாங்கன்னா அது வந்து தாக்கல் செய்ய முடியல, அதை திரும்பி எத்தனை எப்போ கொண்டுறோன்னா ஒரு ஆண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும். ஆனால் மேக்சிமம் 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும், தாக்கல் செஞ்சிடணும். அப்போ ஒரு ஆண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும். அப்போ ஜவஹர்லால் நேரு காந்தியை முதன் முதலாக சந்தித்த மாநாடு எந்த மாநாடுனா லக்னோ மாநாடு. அப்போ காந்தியும் ஜவஹர்லால் நேரும் ஃபஸ்ட்டு முதன் முதலாக எப்போ சந்திக்கிறாங்க, எந்த மாநாட்டில் சந்திக்கிறாங்க, லக்னோ மாநாட்டில் சந்திக்கிறாங்க. இதுதான் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு இப்போ லக்னோ 1916 டிசம்பர். அடுத்தது காந்திய காலம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், காந்திய காலம். இப்போ காந்தியின் இயற்பெயர், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அப்போ காந்தியின் இயற்பெயர் என்ன, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அடுத்தது காந்தி பிறந்த ஆண்டு 1869 அக்டோபர் 2. இப்போ காந்தி பிறந்த ஆண்டு என்ன, 1869 அக்டோபர் 2. அப்போ இந்த அக்டோபர் 2 தான் சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறாங்க. சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடப்படும் நாள் இந்த நாள் அக்டோபர் 2. இப்போ காந்தி பிறந்த ஊர் குஜராத் போர்பந்தல். காந்தி என்ன ஊரில் பிறக்கிறாங்க, குஜராத் போர்பந்தல். காந்தியோட தந்தை பெயர் காபா காந்தி. காந்தியோட தந்தை பெயர் என்ன, காபா காந்தி. காந்தியின் தாய் பெயர் புத்லிபா. அப்போ காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்திற்கு கடல் பயணம் மேற்கொண்ட ஆண்டு. அப்போ சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டே 1888. இப்போ 1888 சட்டம் பயில எங்கே போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க. எதன் மூலமாக போகிறாங்க, கடல் பயணம் மேற்கொள்கிறாங்க. கடலாக விமானமாக கேட்பாங்க, ரயிலாலாம் கேட்பாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு இப்போ காந்தியடிகள் சட்டம் பயில எங்கே போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க. எதன் மூலமாக போகிறாங்க, கப்பல் மூலமாக போகிறாங்க. கடல் பயணம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1888. காந்தியடிகள் பட்டம் பெற்ற ஆண்டு 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். இப்போ காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு இப்போ 1891 ஜூன் மாதம் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இப்போ 1891 இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893 ஏப்ரல். காந்தியடிகள் எங்கே போகிறாங்க, தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு 1893 ஏப்ரல். இப்போ தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக காந்தியடிகள் இனவெறியை மேற்கொண்டார். அப்போ டர்பன் டு பிரிட்டோரியாவில் பிரிட்டோரியாவுக்கு ஒரு ரயில் பயணம் மேற்கொள்கிறார். இங்கேருந்து டர்பனும் தென்னாப்பிரிக்காவில் தான் இருக்குது, பிரிட்டோரியாவும் தென்னாப்பிரிக்காவில் தான் இருக்குது. அப்போ போயிட்டுருக்கும்போது காந்தியடிகள் முதல் வகுப்பு பெட்டியில் உட்காந்துருக்கார். அப்போ டர்பன் டு பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போ எந்த வகுப்பு பெட்டியில் உட்காந்துருக்காரு, முதல் வகுப்பு பெட்டியில் உட்காந்துருக்காரு காந்தியடிகள். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே நீங்கள் உட்காரக்கூடாது, வேறு பெட்டிக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க, கேட்கவே இல்லை, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து காந்தியடிகளை வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டுடுறாங்க வெளியில். எந்த ஸ்டேஷன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க்ங்கிற ரயில் நிலையத்தில் பிடிச்சி முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, காந்தியை தள்ளிட்டுறாங்க. காந்தியடிகளை பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகம், மொத்தம் 3 புத்தகம் படித்து ரொம்ப அவருக்கு இருக்கிறார். உன் கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் டால்ஸ்டாய். கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டால்ஸ்டாய். அதேமாரி போரும் அமைதியும், போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் யார், டால்ஸ்டாய். போரும் அமைதியும் இது சிக்ஸ்த் புக்கில் இருக்குது, ஓல்டு புக்கில். கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டால்ஸ்டாய். அதே போரும் அமைதியும் யாருடைய புத்தகம்னா டால்ஸ்டாயோட புத்தகம் தான். அடுத்தது அன்டூ தி லாஸ்ட், அன்டூ தி லாஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ரஸ்க். அன்டூ தி லாஸ்ட் இந்த புத்தகம்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. அன்டூ தி லாஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ரஸ்க். சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தாரோ. இந்த மூன்று புத்தகமும் காந்தியடிகளை பெரும் தாக்கத்திற்கு உள்ளான புத்தகம். அப்போ சட்ட மறுப்பு, தாரோ, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டால்ஸ்டாய், அன்டூ தி லாஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜான் ரஸ்க். அப்போ ஜான் ரஸ்க் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு. அப்போ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு ஒரு இப்போ நிறுவுறாரு 1905. எப்போ 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பு. அப்போ காந்தியடிகளால் மிகவும் ஈர்க்கப்பட்ட புத்தகம் எந்த புத்தகம்னா ஜான் ரஸ்கோட அன்டூ தி லாஸ்ட்டுங்கிற புத்தகம் தான். காந்தியடிகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட புத்தகம் ஜான் அன்டூ தி லாஸ்ட், ஜான் ரஸ்கோட புத்தகம். அதனால் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு 1905. அதே காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை, அப்போ டால்ஸ்டாயோட புத்தகத்தை படிச்சுட்டு டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு 1910. அப்போ தென்னாப்பிரிக்காவில் தான் ரெண்டுமே நிறுவுறாரு, ஒன்று ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905, இன்னொன்று டால்ஸ்டாய் பண்ணை 1910. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக தென்னாப்பிரிக்காவில் இருக்காங்க. ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக தென்னாப்பிரிக்காவில் இருக்காங்க இந்தியர்கள். எந்த இடத்துல இருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வாலிஸ். இப்போ தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இந்தியர்கள் உள்ள இடம் என்ன, டிரான்ஸ்வாலிஸ். அங்கே உள்ள இந்தியர்களை காந்தியடிகள் போய் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் என்ன பண்ணுறேன், முடிவு கொண்டு வரேன் அப்படின்னு காந்தியடிகள் எந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்தியர்கள். எந்த இடத்துல உள்ள இந்தியர்கள், தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்கள் வாழும் இடம் டிரான்ஸ்வாலிஸ். அவங்கள்ட்ட கேட்குறார் காந்தியடிகள் போய், ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் நிவர்த்தி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டிரான்ஸ்வாலிஸ் உள்ள இந்தியர்களும் சொல்கிறாங்க, இந்தியர் தலைவரியாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3 பவுண்டு. தலைவரின்னு சொல்லி எவ்வளோ கொடுக்குறாங்க, 3 பவுண்டு செலுத்துகிறாங்களாம் ஒவ்வொருவருமே. ஒவ்வொருவரும் தலைவரியாக எவ்வளோவா, 3 பவுண்டு செலுத்துகிறாங்க. அடுத்தது குறிக்கப்பட்ட பகுதியை விடுத்து வேறு இடங்களுக்கு அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்து கொள்ள முடியாத நிலை இருந்தது. இப்போ அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்தை விட்டுட்டு தனியாக போய் என்ன பண்ணுவது, அவங்க நிலத்தை சொந்தமாக வாங்க அவங்களுக்கு உரிமை இல்லை. 3வது பாயிண்ட் என்னென்னா, இரவு 9 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. இரவு 9 மணிக்கு பிறகு வெளியே செல்ல முடியாத நிலை இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டுன்றா தலைவரியாக 3 பவுண்டு வசூல் பண்ணுறாங்க. அவங்க அதாவது தென்னாப்பிரிக்காவில் அவங்க கொடுத்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும், வேறு இடத்துக்கு நம்ம சொந்தமாக நிலத்தை வாங்குறதுக்கு உரிமை இல்லை. 3வது பாயிண்ட்டு, இரவு 9 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது. இது 3 பாயிண்ட்டும் டிரான்ஸ்வாலிஸ் உள்ள இந்தியர்களுக்கு நடந்த கொடுமைகள். இதை வந்து காந்தியடிகள்கிட்ட சொல்கிறாங்க, இப்படிலாம் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் பண்ணி அந்த 3 வரி தலைவரி சொல்கிறாங்களா, அந்த வரியை ரத்து செய்கிறார். தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி 3 பவுண்டு என்ன பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க. எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டதுன்னா மர்ஸ் காந்தி. இப்போ 3 பவுண்டு தலைவரியை ரத்து செய்கிறாங்க, எந்த ஒப்பந்தம்னா மர்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. மர்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. இப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பி இந்தியாவுக்கு எப்போ வராங்க காந்தி, 1915. தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியா வந்த ஆண்டு 1915. இப்போ தென்னாப்பிரிக்காவில் எந்த அடிப்படையில் சத்தியாகிரக போராட்டம் நடத்துனாங்கன்னா, ஒன்று சத்தியம், சத்தியம்னா உண்மை, இன்னொன்று என்னென்னா அகிம்சை, வன்முறையற்ற தன்மை, வன்முறையற்ற அகிம்சைனா வன்முறையற்ற. அப்போ ரெண்டு வழியில் தான் சத்தியாகிரக போராட்டத்தை தென்னாப்பிரிக்காவில் காந்தி நடத்தினார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரக போராட்டத்தை எப்படி உருவாக்கினாங்க, ஒன்று சத்தியம் உண்மை, இன்னொன்று அகிம்சை வன்முறையற்ற வழியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியா வந்துட்டாங்க 1915 வந்து ஒன் இயர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இத்தனை வருஷம் காந்தியடிகள் நாட்டின் நிலைமையோடு தன்னை பொருத்தி கொள்ளும் விதமாக நாடு முழுவதும் ஒரு வருட காலத்துக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போ ஒரு வருட காலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்போ காந்தியின் அரசியல் குருயாரு, கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ ஒரு வருஷம் என்ன 1915 வராரு, 16 ஒன் இயர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அடுத்தது 17 சத்தியாகிரக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காந்தியடிகளோட 3 சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சம்ப்ரான் இயக்கம். அப்போ சம்ப்ரான் இயக்கம், சம்ப்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1917. சம்ப்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1917. இப்போ பீகாரில் உள்ள சம்ப்ரானில் என்ன முறை பின்பற்றப்பட்டதுன்னா, தீன்காதியா. தீன்காதியாங்கிறது ஒரு செல்வ சுரண்டல். நான் தீன்காதியாங்கிறது என்ன சுரண்டல் முறை, செல்வ சுரண்டல் முறை. அப்போ சம்ப்ரான் எந்த மாவட்டத்தில் இருக்கு, பீகார். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பீகாரில் உள்ள சம்ப்ரான் விவசாயிகளை கம்பல்சரியாக இண்டிகோ, இண்டிகோங்கிறது ஒரு கருநீல சாய செடி, இண்டிகோ செடினா ஒரு கருநீல சாய செடி, அதாவது இண்டிகோ இல்லைன்னா அவுரு செடி, அதாவது என்ன அவுரு செடினா என்ன, துணிகளுக்கு சாயம் தயாரிக்கப்படும் செடி அவுரு செடி. இந்த அவுரு செடி என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பியர்கள் இந்த சம்ப்ரான் விவசாயிகள்கிட்ட கம்பல்சரியாக நீங்கள் 1/3 நிலத்தில் அவுரி செடி பயன்பட வேண்டும், பயிரிட வேண்டும்ங்கிறாங்க. அப்போ அவுரி செடினா நான் இண்டிகோ செடி, அவுரினாலும் இண்டிகோனாலும் ரெண்டுமே ஒன்று தான். துணிகளுக்கு சாயம் தயாரிக்கப்படும் செடி என்ன சாயம்னா கருணீல சாயம். அப்போ தீன்காதியா முறையின்படி சம்ப்ரானின் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் 1/3 நிலத்தில் விவசாயிகள் அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இப்போ கண்டிப்பாக நீ எத்தனை பங்கு, சம்ப்ரான் விவசாயிகள் அவுரி செடி 1/3 கம்பல்சரியாக நீ விளைவிச்சு ஆகணும்னு சொல்லி ஐரோப்பியர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சம்ப்ரான் சம்ப்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்ட விவசாயி ராஜ்குமார் சுக்லா. உடனே சம்ப்ரான் விவசாயி யார், ராஜ்குமார் சுக்லா வந்து காந்தியடிகளை நீங்கள் சம்ப்ரானுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. காந்தியடிகளை யார் கூப்பிட்றதே, ராஜ்குமார் சுக்லா. இவர் ஒரு சம்ப்ரான் விவசாயி. உடனே யார், காந்தி வந்துடுறாங்க. எங்கே வந்துடுறாங்க, சம்ப்ரானுக்கு வந்து. எந்த மாநிலத்தில் இருக்குது சம்ப்ரான், பீகார் மாநிலத்தில் இருக்குது. சம்ப்ரானுக்கு வந்து சம்ப்ரானில் போராட்டத்தை துவங்கும் முன் காந்தியடிகள் உள்ளூர் தலைவர்களெல்லாம் சந்திக்கிறார். உள்ளூர் தலைவர்கள்லாம் சந்தித்து என்ன நிலமை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி உள்ளூர் தலைவர்கிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னா, காந்தியடிகள், ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரியா கிருபாலனி, மகாதேவ தேஜாய். இப்போ யார், ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரியா கிருபாலனி, மகாதேவ தேஜாய். ஒன்று என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபடுறார். சம்ப்ரான் போராட்டத்தில் காந்தியடிகளின் செயல்பாடுகளுக்கு துணையாக நின்றவர்கள் 2 பேர், ஒன்று ராஜேந்திர பிரசாத், இன்னொன்று பிரஷ் கிஷோர் பிரசாத். சம்ப்ரான் போராட்டத்தில் காந்திக்கு துணையாக இருந்தவங்க யாராருனா 2 பேர், ஒன்று ராஜேந்திர பிரசாத், பிரஷ் கிஷோர் பிரசாத். அப்போ காந்தியடிகள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ சம்ப்ரான் மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் காந்தியடிகளுக்கு உத்தரவிட்டனர். என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை தொடங்கிட்டாரே, உடனே கவர்மெண்ட் பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த சம்ப்ரான் மாவட்டத்தை விட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு காந்தியடிகள் உத்தரவு கொடுக்குறாரு. அப்படி நீங்கள் நீ போகலைன்னா உன் மேலே நான் வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அதிகாரிகள் சொல்கிறாங்க. நீங்கள் வழக்கு போடுங்க, நீங்கள் வழக்கு போட்டாலுமே அதை நான் சந்திக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி காந்தி சொல்கிறார். உடனே இந்த செய்தி என்ன, காட்டுத்தீ போல் எல்லாருக்கும் பரவுது. ஆயிரம் கணக்கோர் என்ன பண்ணுறாங்க, காந்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. உடனே காந்தி என்ன பண்ணிடுறாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை மன்னிப்பு கேட்குறாரு. நான் சொன்னது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அப்புறம் திரும்பி என்ன பண்ணுறாங்க, சம்ரான் விவசாயிகளின் பிரச்சனை குறித்து விசாரிக்க பீகாரின் துணைநிலை ஆளுநரால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்தவர் காந்தியடிகள். அப்போ விசாரணை குழு ஒன்று நியமிக்கிறாங்க. இப்போ சம்ரான் விவசாயிகளோட பிரச்சனை குறித்து விசாரணை குழு நியமிக்கிறது யாருனா, பீகாரோட துணைநிலை ஆளுநர் அவங்க அமைக்கப்பட்ட குழு, விசாரணை குழு. அந்த விசாரணை குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர் தான் யாருனா, காந்தியடிகள். அப்போ அந்த விசாரணை குழுவிட்ட காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, சம்ரானோட ஏழை விவசாயிகளோட பிரச்சனைகளை புரிய வைக்கிறார். புரிய வச்சு தீன்காதியா முறை ரத்து செய்யப்பட்டது. அப்போ தீன்காதியா முறை என்ன பண்ணுறாங்க, ரத்து செஞ்சிட்டாங்க. அப்போ ஐரோப்பிய வர்த்தகர் சம்ரானை விட்டு வெளியேறி விட்டனர். அப்போ ஃபஸ்ட்டு சம்ரான் இயக்கம். இப்போ சம்ரான்னா என்ன, இண்டிகோ செடி, அவரு செடி தான். இது ஃபஸ்ட்டு போராட்டம். அடுத்தது என்னென்னா, அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலைநிறுத்தம். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலைநிறுத்தம் செய்யப்பட்ட ஆண்டே 1918. அகமதாபாத் எங்கே இருக்குன்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அலகாபாத் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அகமதாபாத்துக்கும் அலகாபாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அகமதாபாத் குஜராத்தில் ஆலை தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சண்டை. என்ன பிரச்சனைனா, வேலை நேரம் அதிகமாக்குறாங்க, ஆனால் சம்பளம் என்ன பண்ணுறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் தொழிலாளர்கள் 35% ஊதிய உயர்வு வேண்டும். என்ன, எத்தனை சதவீதம் வேணும், 35% ஊதிய உயர்வு வேண்டும் என்று கூறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு காந்தியடிகள் தொழிலாளர்களுக்கு அறிவுரை கூறினார். இப்போ என்ன, காந்தி உடனே அந்த தொழிலாளர்களை சந்தித்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எத்தனை சதவீதம் வேணும்னு, 35% ஊதிய உயர்வு வேணும்னு வேலை நிறுத்த போராட்டம் செய்யுங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. உடனே தொழிலாளரும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேலை நிறுத்தம், தொழிலாளர்கள் வேலை நிறுத்தினதுக்கு அப்புறமும் முதலாளி என்ன பண்ணலை, ஒத்துக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு காந்தி, உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கிறார். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்த போராட்டத்தில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் காந்தியடிகள். இப்போ காந்தி முதன் முதலில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி, போராட்டம் என்ன போராட்டம்னா, அகமதாபாத் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, முதலாளி ஒத்துக்கிறார், 35% நான் ஊதிய உயர்வு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். போராட்டம் கைவிடப்பட்டது. அடுத்தது மூணாவது போராட்டம் என்ன, கேதா போராட்டம். மூணாவது போராட்டம் என்ன, கேதா போராட்டம். கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1918. இப்போ 1918 என்ன சொல்கிறாங்கன்னா, நிலவருவாய், நிலவரியை ரத்து செய்யுமாறு, நிலவரியை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்த விவசாயிகள், கேதா மாவட்ட விவசாயிகள். அப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு நிலவரியை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. எந்த விவசாயி கொடுக்குறாங்க, கேதா மாவட்ட விவசாயிகள். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மழை பெஞ்சத்தால் அவங்களுக்கு பயிர் சாகுபடி சுத்தமாக என்ன இல்லை, அழிஞ்சிடுச்சு. அதனால் பயிர் சாகுபடி அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நஷ்டம். அதனால் என்ன, நிலவரி கட்ட முடியாது. ஆனால் பஞ்சகால விதிப்படி என்ன சொல்கிறாங்க, பயிர் சாகுபடி சராசரியாக 25% குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவர். அப்போ நம்ம பயிர் செய்கிறோம்னா 25% கீழே குறைவாக பயிர் சாகுபடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கட்ட வேண்டியதில்லை, நிலவரி கட்ட வேண்டியதுன்னு சொல்லி ஏற்கனவே பஞ்சகால விதின்னு இருக்குது, ஆங்கில அரசின் பஞ்சகால விதி. கவர்மெண்ட்டு தான் கொண்டு இருந்தது அந்த பஞ்சகால விதியை. இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணுறாங்க, 25% குறைவாக இருந்தால் நீ நிலவரி கட்ட வேண்டியதில்லை. இருந்தாலும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, நீ முழுமையாக பணத்தை கட்டணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, காந்தியடிகள்கிட்ட போய் கேதா மாவட்ட விவசாயிகள் இந்திய பணியாளர் சங்கத்தை உதவி கேட்டு அணுகினர். அப்போ இந்திய பணியாளர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் யார், காந்தியடிகள். காந்தியடிகள் உறுப்பினராக இருந்த சங்கம் இந்திய பணியாளர் சங்கம். இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தவர் காந்தியடிகள். அப்போ அந்த சங்கத்துக்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க கேதா மாவட்ட விவசாயிகள். உடனே என்ன பண்ணுறாங்க, காந்தி கேதாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, போராட்டத்தில் ஈடுபடுறாரு. இப்போ ஏழை விவசாயிகள் சார்பாக காந்தியடிகள் யாரோட இணையிறாரு, விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்டு பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு இந்த ஏதோ சதிகாரம் மற்றும் பழி வாங்கும் நடவடிக்கையை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துவதாக அறிவுறுத்தியவர் காந்தியடிகள். அப்போ காந்தியும் விதல்பாய் பட்டேல் ரெண்டு பேருமே இணைந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வரி செலுத்தாதீங்க, வரி செலுத்துறதை நிப்பாட்டிட்டு சாகுமுறை போராட்டத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே. இப்போ கேதா இயக்கத்தில் காந்தியடிகளுடன் இணைந்து விவசாயிகளை உறுதியாக இருக்குமாறு வேண்டியவர் வல்லபாய் பட்டேல் மற்றும் இந்துலால் நாயக்கர், இளம் வழக்கறிஞர் இவங்க. அப்போ யார் கேதா இயக்கத்தில் கேதா போராட்டத்தில் விவசாயிகளை உறுதியாக இருங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, கேதா விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்பிக்கை கொடுக்குறவங்க யாரார், வல்லபாய் பட்டேல் மற்றும் இந்துலால் நாயக்கர். அப்புறம் என்ன கேதா போராட்டம், அப்போ உடனே போராட்டம் நடக்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் அறிக்கை கொடுக்குது, எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடமிடம் மட்டுமே வருவாயை வசூல் செய்ய வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதால் போராட்டத்தை விலக்கி கொண்டவர் காந்தியடிகள். அப்போ உங்களால் யாராலும் நிலவரி கட்ட முடியுமோ அவங்க மட்டும் நிலவரி கட்டுங்க, மற்றவங்க யாரும் நிலவரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குது கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போராட்டத்தை, ஏன்னா சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் போராட்டத்தை திரும்பி கைவிட்டுறாங்க. இதான் நான் மூணு போராட்டம், ஒன்றுனா சம்ரான் போராட்டம், ரெண்டாவது சம்ரான் போராட்டம் 1917, அடுத்ததுண்ணா ரெண்டாவது போராட்டம் அகமதாபாத் வேலை தொழிலாளர் போராட்டம், மூணாவது போராட்டம் கேதா போராட்டம். இந்த மூன்று போராட்டமும் காந்தியோட முதல் மூன்று சத்தியாகிரக போராட்டங்கள்.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 20 குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 7 கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.